நேயர்களை நாம் கேட்டுக்கொண்டிருப்பது 107.4 MHz அலைவரிசையில் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக விவசாயி சமுதாய வானொலி.
சமுதாய வானொலி நமக்கு இப்ப வந்தாச்சு, அதனால நாம் பெறுவோம் எத்தனை எத்தனை சேவை. ஸ்டூடெண்ட்ஸ் ஃபார்மர்ஸ் எல்லாருக்கும் இதுதானே தேவை. விவசாயத்தில் வளம் பெறவே இது ஒரு அரிய வாய்ப்பு. அதனாலே இப்போதே எல்லாரும் கேளுங்க 107.4
இ-கம்யூனிட்டி எஃப்எம் 107.4.
போட்டித் தேர்வுகளுக்கு தயாராவோம்.
வணக்கம் நேயர்களே, ஒவ்வொரு வாரமும் போட்டித் தேர்வுக்கு தன்னை எப்படி தயார்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் சென்ற வாரம் நம்ம வந்து இந்திய ஆட்சி பணிக்கான அடிப்படை கல்வி தகுதி, வயது வரம்பு போன்ற பல அடிப்படை தகவல்களை பற்றி தெரிஞ்சு கொண்டோம். இந்த வாரம் நம்ம போட்டித் தேர்வுக்கான நிகழ்ச்சியில் வந்து என்ன தெரிஞ்சுக்க போறோம்னா, பிரிலிம்ஸ் அப்புறம் மெயின்ஸ் அப்புறம் இன்டர்வியூ சிலபஸும் அதனுடைய ஸ்டாண்டர்ட் புக்ஸும் என்னென்ன படிக்கணும், எந்தெந்த பாடத்திற்கு என்னென்ன புத்தகம் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வாரம் நம்ம பார்க்க போறோம். இந்த வாரம் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம ட்ரிபிள் ஏ ஸ்டூடெண்ட்ஸ் வந்திருக்காங்க, அவங்க சில கேள்விகளை கேட்பாங்க, அதுக்கு தகுந்தமே நம்ம பதில் சொல்லிக்கலாம்.
வணக்கம் சார், என்னோட பேர் சிவானி. இப்ப பிரிலிம்ஸ்ங்கிற லெவல்ல நம்மளோட ப்ரிப்பரேஷன் எந்த லெவலுக்கு இருக்கணும் சார்? சிலபஸ் எல்லாம் எப்படி எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்க சார்?
பிரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன்ல யூபிஎஸ்சி கண்டக்ட் பண்றாங்க. இதுல வந்து பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் காமனா இருக்கு, முதல் நிலை தேர்வு. இந்த தேர்வானது பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துக்கு இப்போ வந்து இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு தனியாக நடந்தது 2 வருஷத்துக்கு முன்னாடி, 2012 வரைக்கும். 2013 ஒரு நியூ பேட்டர்ன் கொண்டு வந்தாங்க, சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் பிரிலிமினரியில் ஐஎஃப்எஸும் வந்து சேர்த்துட்டாங்க, இன்க்ளூட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால ஐஎஃப்எஸ்க்கும் அண்ட் ஐஏஎஸ்க்கும் ரெண்டுமே காமனாக ஒரு பிரிலிமினரி எக்ஸாமினேஷன் வைப்பாங்க. பிரிலிம்ஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேப்பரை கொண்டுதாங்க இருக்கு. இதுக்கு முன்னாடி வந்து அப்படி இல்லை, இதுக்கு முன்னாடி வந்து ஜேகேவும் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஒரு பேப்பரும், ஆப்ஷனல் சப்ஜெக்ட் நம்ம ஒரு டிகிரி ஸ்டாண்டர்ட்னு ஒரு அக்ரியோ அல்லது வேற ஏதாவது ஜியாகிரபி அது போன்ற சிலபஸ் எடுத்து படிச்சுட்டு இருந்தோம். இப்போ 2011 வந்து ஒரு பேட்டர்ன், நியூ பேட்டர்னு கொண்டு வந்தாங்க, இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யூபிஎஸ்சி. அதில் பார்த்தீங்கன்னா பிரிலிம்ஸில் ரெண்டு பேப்பர் இருக்கு. பேப்பர் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், அதில் வந்து மொத்தம் 200, மேக்ஸிமம் மார்க்ஸ் 200. உங்களுக்கு வந்து 100 கொஸ்டின் இருக்கும், 100 கொஸ்டின்ட்டு 2 மார்க் போட்டிங்கன்னா 200 மார்க். இதில் வந்து நெகட்டிவ் மார்க் இருக்கு, 3 கொஸ்டின் தப்பு பண்ணிங்கன்னா ஒரு கொஸ்டினுக்கான ரைட்டான ஆன்சர் வந்து உங்களுக்கு தப்பாயிடும். ஸோ அதேமாரி செகண்ட் பேப்பரில் பார்த்தீங்கன்னா சி சேட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங் இன்க்ளூடிங் காம்ப்ரஹென்சிவ், இந்த இதெல்லாம் செகண்ட் பேப்பரு. செகண்ட் பேப்பரில் மொத்தம் உங்களுக்கு 80 கொஸ்டின் இருக்கும், ஒரு கொஸ்டினுக்கு வந்து 2.5 மார்க்கு, சரிங்களா? இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா 3 கொஸ்டின் தப்பாயிடுச்சுன்னா உங்களுக்கு கரெக்டான ஒரு கொஸ்டின் வந்து அதனுடைய மார்க்ஸ் வந்து போயிடும். ஸோ இப்போ வந்து என்னென்ன பேப்பர் ஒன்ல, அதாவது ஜிஎஸ் ஜென்ரல் ஸ்டடீஸில் பேப்பர் ஒன்ல என்னென்ன சப்ஜெக்ட் கவர் பண்ணியிருக்காங்க, இன்னொன்று அதுக்கான சிலபஸ் வந்து நீங்கள் யூபிஎஸ்சி வெப்சைட்டில் போனீங்கன்னா பிரிலிம்ஸ்க்கான சிலபஸை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படி டவுன்லோட் பண்ணதில் அவங்க கொடுத்த சிலபஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் நேஷனல் அண்ட் இன்டர்நேஷ்னல் இம்பார்ட்டன்ஸ். நான் ஃபர்ஸ்ட்டு டாபிக் சொல்லிடுறேன், நீங்கள் அதுக்கு என்னென்ன டவுட் அந்த மாதிரி ஜென்ரலாக கேட்டுக்கலாம். செகண்ட் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்டு இந்தியா நேஷ்னல் மூமெண்ட். தேர்ட் பார்த்தீங்கன்னா இந்தியன் அண்ட் வேர்ல்ட் ஜியாகிரஃபி இன்க்ளூடிங் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி, சோசியல் ஜியாகிரஃபி, எக்கனாமிக் ஜியாகிரஃபி ஆஃப் இந்தியா அண்ட் த வேர்ல்டு. ஃபோர்த்து இந்தியன் பாலிட்டி அண்ட் கவர்னன்ஸ், அதாவது கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத்து ராஜ், பப்ளிக் பாலிசி அண்ட் ரைட் இஷ்யூஸ். இதெல்லாம் வந்து இந்த ஃபோர்த் டாப்பிக்கில் வந்துடும். ஃபிஃப்த்து டாபிக் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் அண்டு சோசியல் டெவலப்மெண்ட், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட், பாவர்ட்டி, இன்க்ளூஷன், டெமோக்ராபிக்ஸ், சோசியல் செக்டார் இனிஷியேட்டிவ்ஸ், இதெல்லாம் வந்து வந்துருங்க. அடுத்து ஜென்ரல்ஸ் இஷ்யூஸ் ஆஃப் என்விரான்மெண்டல் இக்காலஜி, பயோடைவர்சிட்டி அண்ட் கிளைமேட் சேஞ்ச். செவன்த் ஒன் பார்த்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ். ஸோ இந்த 7 டாபிக்ஸ் தான் நமக்கு வந்து சிசேட் பேப்பர் ஒன்றில் வந்து கவர் ஆகுது.
சார் இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்திங்க சார், கரண்ட் அஃபேர்ஸ்க்கு எந்த மாதிரி நம்ம நாலேஜ் கெயின் பண்ணிக்கலாம் சார், எந்த புக்ஸை வந்து ப்ரிஃபர் பண்ணுங்க சார்?
ஜென்ரல் ஸ்டடீஸ் அப்படின்ற ஒரு பேப்பரில் கண்டிப்பாக வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். 2012 பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 17 கொஸ்டின் வந்து நம்ம சிசேட் பிரிலிம்ஸில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் வந்து கரண்ட் அஃபேர்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க. கிட்டத்தட்ட 10 கொஸ்டின் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடாக இருந்தது, ஓகேவா? அதனால் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட், ஸ்பெஷலி பார் பிரிலிம்ஸ் எக்ஸாமினேஷனில். நீங்கள் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு வந்து எப்படி நீங்கள் தயார் பண்ணணும்னா, ஒன்று வந்து பேசிக்காக வந்து ஒரு நேஷனல் நியூஸ் பேப்பர் கண்டிப்பாக வந்து ஸ்டாண்டர்டான நியூஸ் பேப்பர் ஒன்று, ஒரு ஸ்டாண்டர்டான மேகசின் ஒன்று நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா இந்த ஹிண்டு வந்து நேஷ்னலாக ஸ்டாண்டர்டாக இருக்கும். ஸோ அது நீங்கள் அதை படிச்சுக்கலாம். அது போதாது, இன்னும் வந்து நிறைய தேவை அப்படின்னு பார்க்கக்குள்ள சிஎஸ்ஆர் அப்படின்ற ஒரு மந்த்லி மேகசைன் வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க மாதம் மாதம். அந்த மேகசைன் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மேகசின் பார்த்தீங்கன்னா எஸ்பெஷலி இந்த ஐஏஎஸ் ஆஸ்பிரண்ட்டுக்காகவே தயார் செய்யப்பட்ட ஒரு மேகசின். அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதாவது இந்த கரண்ட் அஃபேர்ஸில் என்னென்ன டாபிக் வரும்னு பார்த்தோம்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா பர்சனாலிட்டிஸ், இன் டேர்ம்ஸ் ஆஃப் பர்சனாலிட்டிஸ் வந்து அப்பாயின்மெண்ட்ஸ், அதாவது சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், அதாவது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ், பிரசிடென்ட், பிரைம் மினிஸ்டர்ஸ், இந்தமாரி அப்பாயின்மெண்ட்ஸ், நியூ அப்பாயின்மெண்ட்ஸு, அல்லது வேர்ல்டு லெவலில் வந்து சில அப்பாயின்மெண்ட்ஸ், ஈவன் யுனைடெட் நேஷன்ஸ், வேர்ல்டு பேங்க் பிரசிடென்ட், இந்தமாரி வந்து சில பர்சனாலிட்டிஸு. அது வந்து ஸ்போர்ட்ஸ்லேயும் இருக்கலாம், பொலிட்டிக்கல் லைன்லேயும் இருக்கலாம், இப்படிலாம் இங்கே வந்து கேட்பாங்க. இது வந்து பர்சனாலிட்டிஸில். அடுத்து வந்து ஹோஸ்ட்னா வந்து இம்பார்ட்டன்ட் கண்ட்ரிஸ் வந்து என்ன நடத்துகிறாங்களே ஈவெண்ட்டு. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா கியோட்டோ ப்ரோட்டோக்கால் அந்த இது வந்து கண்டினியூஷனாக நடந்து வந்துட்டுருக்கு. 2010 அண்ட் லெவலில் பார்த்தீங்கன்னா ஜப்பானில் நடந்தது. ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு நாட்டில் நடக்கும், ஒரு நாட்டில் ஒரு நகரத்தில், முக்கியமான நகரத்தில் நடக்கும். அப்படி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 12th கியோட்டோ ப்ரோட்டோக்கால் கன்வென்ஷன் ஆஃப் சிபிடின்னு சொல்லுவாங்க, கன்வென்ஷன் ஆஃப் பயாலஜிக்கல் டைவர்சிட்டி, நம்ம ஹைதராபாத்தில் வந்து நடந்தது. சில ஹோஸ்ட் கண்ட்ரிஸ் அது வந்து ஸ்போர்ட்ஸாக கூட இருக்கலாம். நெக்ஸ்ட் வந்து நம்ம கிரிக்கெட் வந்து நம்ம 2015 ஆஸ்திரேலியாவும் நியூசிலாண்டும் சேர்ந்து நடத்துகிறாங்க வேர்ல்டு கப்பு. ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான இது, அதாவது ஃபியூச்சரில் வந்து என்னென்ன கண்ட்ரியில் என்னென்ன மீட்டிங்ஸ், முக்கியமான மீட்டிங்ஸ் வந்து நடக்க போகுது. அது வந்து ஸ்போர்ட்ஸாக இருக்கலாம், இல்லை கிளைமேட் சேஞ்சை பற்றி இருக்கலாம், அல்லது பயோடைவர்சிட்டி, இக்காலஜி, எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடு. ஸோ எந்தெந்த கண்ட்ரியில் என்னென்ன வந்து நடத்த போகிறாங்க அப்படின்ட்டு அதையும் தெரிஞ்சுக்கலாம் நம்ம. அடுத்தது வந்து கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து ஜட்ஜஸ் நிறைய வந்துட்டே இருக்கும் நாள் நிலையில். அதில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் அந்த செக்ஸுவல் ஹாராஸ்மெண்ட் இப்போ சமீப காலம் அதிகரிச்சிட்டு அதுக்கான பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க பார்லிமெண்ட்டில். இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டு அது வந்து சில இஷ்யூஸாக போயிட்டுருக்கும், கான்ட்ரவர்ஷியலாக போயிட்டுருக்கும். ஜுவனல் ஏஜஸ் வந்து வயது வரம்பை, குழந்தைக்கான வயது வரம்பை வந்து 18 வச்சுருக்காங்க, அதை வந்து 16 குறைக்கணும்னு சொல்லிட்டு ஜுவனல் ஆக்ட் வந்து இப்போது கரண்ட் இஷ்யூவாக போயிட்டுருக்கு. இந்தமாரி சில கரண்ட் இஷ்யூவாக வந்து போயிட்டுருக்கிற அந்த டாப்பிக்கை வந்து நம்ம தயார்படுத்திக்கணும். அந்த டாபிக் வந்து எதில் வருது, கான்ஸ்டியூஷனில் எந்த இதில் வருது, எந்த ஆர்டிக்கலில் வருது, அதுக்கான ரைட்ஸ் என்ன, இதெல்லாம் பற்றி நம்ம டீட்டெயிலாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை ஈக்கோலஜின் பயோடைவர்சிட்டி பார்த்திங்கன்னா முக்கியமாக இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸு, வைல்ட் லைஃப் சேஞ்சுரிஸ், இம்பார்ட்டன்ட் நேஷனல் பார்க்ஸில் ஏதாவது வந்து கிரைம் நடக்குதா, இல்லை புதுசாக இது ஏதாவது டைகர் ரிசர்வோ ஒரு நேஷனல் பார்க்கோ உருவாக்கியிருக்காங்களா, இப்படிலாம் வந்து நம்ம நிறைய டாபிக்கு, பொலிட்டிக்கல், ஸ்போர்ட்ஸு, எக்கனாமிக்ஸு, நேச்சுரல், அதாவது வைல்ட் லைஃப் சேஞ்சுரி, இந்தமாரி அப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸு, இம்பார்ட்டன்ட் டேட்ஸு, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வந்து நமக்கு அதிகமாக வரும். யூனியன் பட்ஜெட் வந்து சப்மிட் பண்ணுவாங்க எப்போவுமே பிப்ரவரி லாஸ்ட் வீக்கு, லாஸ்ட் டே வந்து ஃபினான்ஸ் மினிஸ்டர் வந்து யூனியன் பட்ஜெட் சப்மிட் பண்ணுவாங்க. ஸோ அந்த யூனியன் பட்ஜெட்டும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிரிலிம்ஸ் ப்ரிப்பரேஷனுக்கு. அந்த யூனியன் பட்ஜெட்டில் வந்து எந்தெந்த துறைக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளோ நிதி வந்து ஒதுக்கியிருக்காங்க அப்படின்றதான் நம்ம யூனியன் பட்ஜெட்டு. இந்த யூனியன் பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 2015-16 அடுத்த வருஷத்துக்கான சப்மிட், அந்த ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம எவ்வளோ டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ பிரதம மந்திரி ஜன்தன் யோஜனா அப்படின்ற ஸ்கீம் போயிட்டுருக்கு இல்லைங்களா, அனைவருக்கும் பேங்க் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி சில விஷயம், ஸ்வச் பாரத், அந்த மாதிரி கிளீன் இந்தியா, அப்புறம் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு உறுதி திட்டம் போன்ற திட்டங்களுக்கெல்லாம் எவ்வளோ வந்து நிதி ஒதுக்குறாங்க, இது வந்து கம்மி பண்ணாங்கன்னா ஏன் கம்மி பண்ணாங்க, சஸ்டைனபிளாக வந்து டெவலப் பண்ணி கொண்டு போகிறதுக்கு அது வந்து இப்போது பயாலஜிக்கல் ரிசோர்ஸை அதிகமாக யூஸ் பண்ணி அது வந்து எப்படி குறைக்கலாம், கன்வென்ஷனல் மெத்தட் வந்து எப்படி கொண்டு வரலாம், மற்றதை வந்து எப்படி குறைக்கலாம், இப்படிலாம் வந்து பல விஷயங்களை வந்து இந்த யூனியன் பட்ஜெட்லேயும் சரி அந்த ரயில்வே பட்ஜெட்டில் வந்து நியூ ரயில்வே லைன்ஸ் என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்களா, இப்படி வந்து நிறைய டாப்பிக்கு வந்து நிறைய விஷயங்களை வந்து நம்ம அந்த யூனியன் பட்ஜெட் மூலிமா நமக்கு அந்த சிஎஸ்ஆர் அந்த மேகசின் அல்லது வேற ஏதாவது போர்ட்டலில் போயிட்டு நம்ம விஷயத்தை வந்து தெரிஞ்சுக்கலாம்.
சார் நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் இந்தியா அண்ட் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்டுங்க சார். இப்போ ஹிஸ்ட்ரி ஆஃப் மூவ்மெண்ட்னா அதான் சார் இந்தியாவோட ஒரிஜின்லேருந்து படிக்கணுமா, எந்தெந்த பேசிஸ் நம்ம கவர் பண்ணுங்க சார், முக்கியமான புக்ஸ் என்னங்க சார்?
கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்த மாரி நம்ம காமனாக ஒரு எக்ஸாம், எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துட்டாலும் சரி, அது யூபிஎஸ்சி இருக்கு, ஸ்டேட் பப்ளிக் சர்வீஸ், ஹிஸ்ட்ரி வந்து ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட்னு சொல்லலாம். கண்டிப்பாக ஹிஸ்ட்ரி இல்லாமல் ஒரு ஜிகே க்வெஸ்டன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ ஹிஸ்ட்ரி நம்ம பிரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸுக்கு எல்லாத்துக்குமே பேசிக்கான ஒரு ஹிஸ்ட்ரி புக்கு படிக்கும் அப்படின்னா என்சிஆர்டி புக்ஸ், ஸ்டாண்டர்ட் என்சிஆர்டி புக்ஸ் தான் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து மூணு பிரிவாக பிரிச்சிருப்பாங்க, ஹிஸ்ட்ரியை வந்து மூணாக பிரிக்கலாம். ஒன்று வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, செகண்ட் வந்து மெடிவல் இந்தியா, இன்னொன்று மாடர்ன் இந்தியா. ஏன்ஷியன்ட் இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா ஹராப்பன் அண்ட் மொஹஞ்சதாரோ அந்த சிவிலைசேஷன்லேருந்து, அதுக்கப்புறம் வேதிக் பீரியட் இப்படி கண்டினியூஸாக வந்துட்டுருக்கோம். நம்ம மிடிவில் பார்த்தீங்கன்னா மெயினாக சுல்தான் பீரியட், அக்பர் அந்த அவங்களுடைய ஆட்சியை பற்றி பார்ப்போம். அதனால் மாடர்ன் இந்தியாவிலேருந்து நம்ம ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள், எஸ்பெஷலி 1857 அந்த முதல் இந்திய சுதந்திர போர்லேருந்து 1947 நம்ம ஆகஸ்ட் 15 சுதந்திரம் வாங்க வரைக்கும் நடந்த இதுதான் வந்து நம்ம மாடர்ன் இந்தியா சப்ஜெக்டில் மூணு பிரிவாக படிப்போம். ஒன்று வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா, செகண்ட் மெடிவல் இந்தியா, இன்னொன்று மாடர்ன் இந்தியா. இந்த மூணுத்துக்குமே வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் NCERT புக்ஸ், ஓல்டு சிலபஸ் இருக்கு. ஏன்ஷியன்ட் இந்தியா புக்குன்னு தனியாக இருக்கு, மெடிவல் இந்தியா புக்குன்னு தனியாக இருக்கு, மாடர்ன் இந்தியா புக்குன்னு தனியாக இருக்கு. இந்த மூணு புக்ஸும் வந்து இனஃப். இது இல்லாமல் நம்ம எக்ஸ்ட்ரா வந்து படிக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா மாடர்ன் ஹிஸ்ட்ரி பிபின் சந்திரா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ஃபேமஸ் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டர் இருக்காரு இந்தியாவில். அவர் வந்து மாடர்ன் இந்தியா, ஃப்ரீடம் டு மாடர்ன் இந்தியா நினைக்கிறேன், அந்த புக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போக இந்த பேசிக்காக NCERT மெட்டீரியல்ஸ், அந்த ஏன்ஷியன்ட் இந்தியா, மெடிவல் இந்தியா, மாடர்ன் இந்தியா போக நம்ம பிபின் சந்திரா புக்கை வந்து படித்தோம்னா ஹிஸ்ட்ரியில் வந்து அது போதும், நல்லா ஓரளவுக்கு இதாகிக்கலாங்க.
சார், எக்கனாமிக் ஜியாகிரபி ஆஃப் இந்தியானா என்னங்க சார் அர்த்தம்?
ஜியாகிரபின்ற சிலபஸில் வந்து மொத்தம் மூணு பார்ட் இருக்குது, ஃபிசிக்கல் ஜியாகிரபி, சோசியல் ஜியாகிரபி அண்ட் எக்கனாமிக் ஜியாகிரபி அப்படின்ற மூணு இருக்கு. நீங்க கேட்டது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக் ஜியாகிரபியில வந்து இந்தியாவில் இயற்கை வளங்கள், இந்த இரும்பு தாதுக்கள் இருக்கு இல்லைங்களா, இரும்பு தாதுக்கள், அந்த அலுமினியம் பாக்சைட்டு போன்ற நம்ம டெபாசிட்டா இருக்கு இல்லையா, அது வந்து எந்த அளவுக்கு வந்து நம்மளுடைய இந்தியாவை வந்து எவ்வளவு செல்வ வளத்தை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொருளாதார ரீதியாக அதை பத்தி நம்ம இது பண்ற மாதிரி தான் இருக்கும் அந்த ஸ்டடிஸ். ஃபிசிக்கல் ஜியாகிரபியில பாத்தீங்கன்னா நீங்க இந்தியாவுடைய இயற்கை அமைப்பு, லேண்ட் ஃபார்மேஷன்ஸ், ரிவர்ஸு, அப்புறம் அந்த எர்த்குவேக்கு, இதை பற்றி ஃபுல் டீட்டெயில், ராக்ஸு, அதனுடைய ஆரிஜின், இந்த மாதிரி வந்து பேசிக்காக வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். சோசியல் ஜியாகிரபி அல்லது ஹியூமன் ஜியாகிரபின்னு பண்ணக்குள்ள இந்தியாவுடைய மக்கள் தொகை வேறுபாடு, மக்கள் அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கான என்னென்ன பிரச்சனை இருக்குது, அந்த வந்து அடிப்படையான விஷயங்களை வந்து படிக்கிறது அந்த சோசியல் ஜியாகிரபி அண்ட் ஆர் ஹியூமன் ஜியாகிரபின்னு சொல்கிறது. டெமோக்ராபிக், அதாவது இந்தியாவில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 6 வயசு வரைக்கும் குழந்தை வரைக்கும் எத்தனை பேர் இருக்காங்க, அதில் ஆண் எத்தனை, பெண் எத்தனை, பெண் குழந்தைகள் எத்தனை. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 2011 மக்கள் தொகை வெளியீட்டில் பார்த்தீங்கன்னா சில அதிர்ச்சி தகவான விஷயங்களை வந்துருக்கு. இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கலி டெவலப்டான ஸ்டேட்டான பஞ்சாப் அண்ட் ஹரியானால ஆண் பெண் விகிதாச்சாரம் வந்து குழந்தைங்களுக்கு இடையே ரொம்ப கம்மியாக இருக்குது. 1000 ஆண் குழந்தைங்களுக்கு வெறும் 816 பெண் குழந்தைங்கள் தான் இருக்கிறாங்க. இது வந்து மற்ற அதாவது பின்தங்கிய ஸ்டேட்டான மத்திய பிரதேசம், உத்தரப்பிரதேசம், பீகார் கம்பேர் பண்ணக்குள்ள இது வந்து ரொம்ப கம்மி. 1000 ஆண்களுக்கு 1000 பெண்கள் இருக்கணும் அந்த சமநிலை இல்லாமல் இது வந்து ரொம்ப கம்மியாக இருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து இந்த டெமோக்ராஃபிக் ஃபேக்டர்ஸ். உலகிலேயே பார்த்தீங்கன்னா அந்த 35 வயசுக்குள்ள அதிக மக்கள் தொகை கொண்ட நாடு இந்தியா தான். நம்மளோட 10 கோடி மக்கள் வந்து அதிகமாக இருக்காங்க சீனாவில், பட் இருந்தாலும் இளைஞர்கள் வந்து அந்த 35 ஏஜுக்குள்ள வந்து அதிகமாக வந்து நம்ம நாட்டில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புள்ளி விவரம் சொல்லுது. ஸோ அதனால் இதை பற்றி நம்ம அடிப்படையாக வந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் இந்த சோசியல் அண்ட் ஹியூமன் ஜியாகிரஃபி. அவங்க வேலை, அதாவது என்னென்ன மக்கள்லாம் வந்து என்னென்ன வேலையில் வந்து சார்ந்துருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து ப்ரைமரி செக்டார்னு பார்க்கல, அக்ரிகல்ச்சர், அப்புறம் சர்வீஸ் செக்டார், இப்படியெல்லாம் இந்த டிஃப்ரெண்ட் செக்டர்லாம் எப்படியெல்லாம் தன்னை வந்து ஈடுபடுத்தியிருக்காங்க மக்கள் வந்து, அதை வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக படிப்போம். அதுதான் ஹியூமன் ஜியாகிரஃபி. ஃபிசிக்கல் ஜியாகிரஃபிக்கு வந்து சவீந்திரா சிங் அப்படின்ற ஒரு புக்கு வந்து ஸ்டாண்டர்டான புக்ஸு, அது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதேமாரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி NCERT+1 புக்கு, இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு. அடுத்தது ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் ஃபிசிக்கல் ஜியாகிரஃபி அண்ட் ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட் ஆஃப் இந்தியா, DR குல்லர், இது வந்து CBSE புக்கு. இந்த புக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், எஸ்பெஷலி இந்த பெர்லிம்ஸ்காகட்டும், மெயின்ஸ் எக்ஸாமினேஷனு இல்லை அதர் ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாம், எந்த எக்ஸாமினேஷன் வந்தாலும் இந்த புக்ஸ் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் இந்தியா ஃபிசிக்கல் என்விரான்மெண்ட், இதுவும் NCERT+1 புக்கு. ஸோ இந்த 4 புக்கும் வந்து எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா இந்த ஜியாகிரபி ரிலேட்டடாக வர இதுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதை தவிர பார்த்தீங்கன்னா ஹியூமன் ஜியாகிரபி அல்லது சோசியல் ஜியாகிரபின்னு சொல்லிட்டு NCERT பேசிக் புக்ஸ் இருக்குது, இதையும் நம்ம வந்து படிச்சுக்கலாம். இது வந்து ஸ்டாண்டர்ட் புக்ஸ். இந்த ஸ்டாண்டர்ட் புக்ஸை படித்தாவே ஓரளவுக்கு நமக்கு அந்த ஜியாகிரபிக்கான சப்ஜெக்டை வந்து நம்ம ஒரு நிறைய தெரிஞ்சுக்க முடியும்.
சார், அடுத்தது வந்து கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் இந்தியாங்க சார், தட் இஸ் சிவிக்ஸ் பேஸ் பண்ணதுங்க சார், இதுக்கு எந்த மாதிரி ப்ரிப்பரேஷன் சார்?
எனக்கு கேட்டால் இது ஒரே ஒரு புக்கு அவ்வளோதான், லக்ஷ்மிகாந்த், இந்தியன் பாலிட்டி ஃபார் சிவில் சர்வீசஸ் எக்ஸாமினேஷன் ரிட்டன் பை லக்ஷ்மிகாந்த். இந்த ஒரு புக்கு போதும், பிரிலிம்ஸ், மெயின்ஸ் எல்லா ஸ்டேஜுக்குமே, இது வந்து யூபிஎஸ்சி என்னாலும் சரி இல்லை அதர் ஸ்டேட் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் இருந்தாலும் சரி, இந்த ஒரு புக்கு ஸ்டாண்டர்டான புக்கு. இது மட்டும் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம்னா நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷன் என்டையர் சாப்டரை வந்து நம்ம கிளியர் பண்ணிடலாம். அதில் வந்து ஃபுல்லாகவே கொடுத்துருப்பாங்க. நான் சொன்ன மாதிரி முன்னாடி கரண்ட் இஷ்யூஸ் சொன்னேன்ல, ஃபண்டமெண்டல் ரைட்ஸு, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் ஸ்டேட் பாலிசி, ரீசெண்டாக நடக்கிற விஷயம் எல்லாமே வந்து அந்த புக்கில் வந்து ரொம்ப சிம்பிளாக காமனாக வந்து எல்லா ஸ்டூடெண்ட்ஸும், தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்க ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அந்தமாரி எந்தமே இல்லாமல் ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸில் காமனாக கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த புக்கு வந்து ரொம்ப மஸ்ட்டு, அது படித்தாவே போதும் அந்த கான்ஸ்டியூஷனுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்மா.
இப்போ இந்த டாப்பிக்கில் வந்து கான்ஸ்டியூஷன், பொலிட்டிக்கல் சிஸ்டம், பஞ்சாயத் ராஜ், இதெல்லாம் நம்ம 6th படித்த இந்த சிவிக்ஸில் வர போர்ஷன்ஸ் எல்லாம் 6th to 10th படித்தோம் இல்லைங்க சார், அது மட்டுமே போதுமானது இல்லையா சார்?
நீங்கள் கேட்ட மாதிரி 6th to 10th படிக்கிறது அந்த அந்த ஸ்டேஜுக்கு உண்டானது. நீங்கள் ஜென்ரலாக வந்து படிச்சிருப்பீங்க இந்தியனுடைய குடியரசுத் தலைவர் யார், அப்படின்னு படிச்சிருப்பீங்க. இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர் உங்களுக்கு பேர் தெரியும். ஆனா குடியரசுத் தலைவருக்கான தகுதி என்ன? ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் ஆகணும்னா அவருக்கு வந்து குறைந்தபட்ச கல்வி தகுதி எதனா இருக்கா, இல்லாத குறைந்தபட்ச வயது வரம்பு ஏதாவது இருக்கா, அவர் வந்து ஏதாவது ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருந்துட்டு குடியரசுத் தலைவரா பதவி வகிக்க முடியுமா, அவருடைய பதவி வந்து எத்தனை வருஷத்துக்கு, ஒருத்தர் வந்து குடியரசுத் தலைவர் ஆகிட்ட திரும்பவும் அவரால் வந்து குடியரசுத் தலைவர் ஆக முடியுமா, அவருக்கு உண்டான பதவிகள் அதாவது பொறுப்புகள் என்ன, ரோல்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்ன, அவர் வந்து யார் யாரெல்லாம் வந்து பதவி பிரமாணம் செய்து வைக்கிறாரு, இதெல்லாம் வந்து நீங்கள் ஆறாவதுலேருந்து பத்தாவது வரைக்கும் நம்ம வந்து படிச்சிருக்க மாட்டோம். ஜென்ரலாக குடியரசுத் தலைவர் யார், அவர் பேர் என்ன அப்படின்றத வந்து தெரிஞ்சிருப்போம், இல்லைனா வயது வரம்பு தெரிஞ்சிருப்போம். இப்படி வந்து பல ரோல்கள் வந்து அவருக்கு இருக்குது. இந்தியாவினுடைய முதற் குடிமகன், பிரசிடென்ட்டுக்கு வந்து நிறைய பவர்ஸ் அண்ட் ரோல்ஸ் இருக்கு, அவருக்கான எலெக்ஷன் ப்ரொசீஜரே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய இருக்கு. நிறைய பேர் வந்து தெரிஞ்சிருப்பாங்க மக்களால் தான் வந்து குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறாங்க, அப்படி இல்லை, தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களவைக்கு மற்றும் மாநிலங்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த எம்பி அப்புறம் சட்டமன்ற உறுப்பினர்கள் போன்றவர்கள் தான் வந்து இந்த குடியரசுத் தலைவரை வந்து தேர்ந்தெடுக்கிறாங்க. இது வந்து இன்டைரக்ட் எலெக்ஷன். ஸோ இப்படிலாம் வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸாக படிக்கிறதுக்கு அந்த புக் லக்ஷ்மிகாந்த் புக்கு போதுமானதாக இருக்கும். இதெல்லாம் வந்து உங்களுக்கு நம்ம ஸ்டேட் சிலபஸ்லேயும் வந்து இருக்காது, நம்ம ஸ்கூல் புக்ஸ்லாம் வந்து இருக்காது. ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இந்த புக்கை வந்து படிக்கிறோம்.
சார் இப்போ ஆர்டிகல்ஸ்லாம் இருக்குல்ல சார், ஆர்டிகல் 63, 128, இதை பற்றி இப்போ ஆர்டிகல் 128னா அதாவது செகண்ட் ஹையஸ்ட் பொசிஷன் இன் இந்தியா வந்து வைஸ் பிரசிடென்ட்டுக்கு போகும் அப்படிங்கிற இதுதான்ல சார். இந்த ஆர்டிகல்ஸ் பற்றினா கண்டிப்பாக வரும், அது வந்து எந்த சப்ஜெக்ட் கீழே வரும் சார்? இப்போ கான்ஸ்டியூஷன் பேஸில் வருமா இல்லை இந்தியன் ஹிஸ்ட்ரியில் வருமா சார்?
இது வந்து பார்த்தீங்கன்னா கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வரும். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி 128 அந்த வைஸ் பிரசிடென்ட் ஆகட்டும், இது எல்லாமே வந்து அந்த கான்ஸ்டியூஷன் ரிலேட்டடாக வரக்கூடிய ஒரு குவஸ்டின்ஸ் தான். அப்படி உங்களை கேட்கக்குள்ள பார்த்தீங்கன்னா வைஸ் பிரசிடென்ட்டை பற்றி கேட்கக்குள்ள வாட் இஸ் த ரோல் அண்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா அப்படின்னு கேட்பாங்க. இந்த குவஸ்டின் தான் மேக்ஸிமம் உங்களுக்கு கேட்பாங்க, அல்லது இது ரிலேட்டடாக வந்து உங்களுக்கு குவஸ்டின்ஸ் வரும், ப்ரிலிம்ஸ்க்கு ஆகட்டும் இல்லை மெயின்ஸ்க்கு ஆகட்டும், இவரை பற்றி கேட்கக்குள்ள இதுதான் கேட்பாங்க. நம்ம பிரசிடென்ட்டுக்கு என்ன ரோலோ ஆல்மோஸ்ட் சேம் ரோல் அவருக்கு இருக்குது நம்ம துணை குடியரசுத் தலைவருக்கும். அது போக எக்ஸ் அஃபீஷியோ சேர்மன் அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது மாநிலங்களவைக்கு தலைவர். மாநிலங்களுக்கு தலைவர் வந்து நம்மளுடைய இந்திய துணை குடியரசுத் தலைவர். இந்திய குடியரசுத் தலைவர் வந்து வெளிநாட்டுக்கு பயணம் மேற்கொள்ளும் போதோ, அல்லது அவர் வந்து ஏதாவது அந்த சமயத்தில் இல்லை உடம்பு சரியில்லாமல் லீவில் இருக்கும் போதோ, அல்லது ஏதோ ஒரு காரணத்தால் அவர் உடம்பு சரியில்லாமல் இறந்துட்டாலோ, அந்த நேரத்தில் வந்து துணை குடியரசுத் தலைவர் வந்து கூடுதலாக குடியரசுத் தலைவர் பொறுப்பை வந்து வகிப்பார். ஸோ இதெல்லாம் வந்து சில அடிப்படையான விஷயம் நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது இந்தமாரி தான். இது வந்து ஹிஸ்ட்ரிக்கும் இதுக்கும் சம்மந்தப்படுத்த முடியாது. கிட்டத்தட்ட 2108 நாட்கள் ஆச்சு நம்முடைய இந்திய அரசியல் அமைப்பு இந்தியன் கான்ஸ்டியூஷன் ஒன்று வந்து டெவலப் பண்ணுறதை உருவாக்குறதுக்கு 2108 நாட்கள் ஆயிடுச்சு. இவ்வளோ நாள் வந்து நம்ம நம்முடைய ஆர்டிகல்ஸ் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 395 ஆர்டிகல்ஸ், 24 பார்ட், 12 ஷெடியூல், இது எல்லாமே அனைத்தையும் உள்ளடக்கணும் தான் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன். இதுதான் வந்து உலகிலேயே மிகப்பெரிய கான்ஸ்டியூஷன் நம்முடைய இந்தியன் கான்ஸ்டியூஷன், அது ரிட்டன்ல எழுதப்பட்ட ஒரு சாசனம் அப்படின்னு சொல்லலாம்.
இப்போ ஆர்டிகல்ஸ் அமெண்ட்மெண்ட்ஸும் அதில் இடம்பெறுமா சார்?
நிச்சயமா. இப்போ அமெண்ட்மெண்ட்ன்றது என்னன்னா பெண்களுக்கு வந்து 33% இடஒதுக்கீடு கொடுக்கணும் அப்படின்னு வந்து நிறைய சொல்லிட்டு இருக்காங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் வந்து லோக்சபால மக்களவையிலேயோ அல்லது மாநிலங்கள அவையிலயோ வந்து அந்த ரிசர்வேஷன் பில் அப்படின்னு சொல்லுவாங்க, பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. பில் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணக்குள்ள 3-2 பேர் வந்து அதுக்கு ஒப்புதல் தெரிவிக்கணும். மொத்தம் 545 மக்களவை உறுப்பினர், அதில் வந்து அன்னைக்கு பிரசன்ட் ஆனவங்க 3-2 பேர் வந்து ஒப்புதல் தெரிவித்த பிறகு அந்த பில் வந்து ராஜ்யசபாக்கு மாநிலங்களவைக்கு போகும். அங்கேயும் அந்த பில் வந்து பாஸ் ஆன பிறகு குடியரசுத் தலைவரை ஒப்புதலுக்கு அனுப்புவாங்க. குடியரசுத் தலைவர் ஒப்புதலுக்கு அனுப்பி வச்சுட்டு அவரை வந்து சைன் போட்டார்னா அதுக்கப்புறம் அந்த பில் வந்து ஆக்டாக மாறிடும். அது வரைக்கும் பில்லாக தான் இருக்கும். இப்படி நிறைய பில் வந்து இன்னும் பெண்டிங்லேயே இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து ஆக்டாக மாறணும், சட்டமாக மாறணும். என்னைக்கு வந்து குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அவருக்கு கொடுக்குறாரோ அதுக்கப்புறம் தான் அது வந்து சட்டமாக மாறும். அது வரைக்கும் வெறும் பில்லாக தான் இருக்கும்.
நேயர்களே, இதுவரை போட்டித் தேர்வுகள் குறித்த மாணவிகளின் சந்தேகங்களுக்கு பதிலளித்தார் நமது பல்கலைக்கழக நீர்நுட்ப மையத்தின் இளநிலை ஆராய்ச்சி உதவியாளர் டி அருள்குமார் அவர்கள். இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. நீங்கள் எழுத வேண்டிய மின்னஞ்சல் முகவரி crstnau107.4@gmail.com. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நேயர்களே, வணக்கம்.